தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. எழுதப்பட்ட உங்களுடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சபையில் எழுந்தளிருக்கிற உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொடர்ந்து கொண்டு வருவோம்ப்பா. உயிரோடு இருக்கும் வரைக்கும் உம்மை பாடுவேன், நான் உள்ளளவு உம்மை கீர்த்தனம் பாடுவேன். மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் உம்மை துதியார்கள். ஆனால் நாங்களோ இது முதல் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் உம்மை ஸ்தோத்தரிப்போம். நீர் மீட்டு விட்ட உதடுகள் உம்மை துதிக்கும் ஐயா. சபையிலே கணம் துதி மகிமை அன்றவரே, ஒவ்வொருவருக்கே 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 ஒவ்வொருவருக்கு உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை சொல்கிறோம், உம்மை சோதரித்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறது தான் எங்கள் மேன்மை ஐயா. நீர் எங்களோடு இருக்கிறது தான் எங்கள் மேன்மை. தகப்பனே, இந்த சாயங்கால வேளையில் உங்களுடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்க, எங்க திறந்தடும், எங்க மாறணும், எங்க மனம் திரும்பணும், எங்க சரிப்படுத்தணும். கோடனானவர்கள் எல்லாம் தேராக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உங்களுடைய வசனம் என்கிற கண்ணாடியிலே எங்களை பார்த்து உம்முடைய கிருபையினால் எங்களை சரிப்படுத்த கர்த்தர் கிருபை தருகிறார். உத்தமமாய் உமக்கென்று வாழ கர்த்தாவை எங்களுக்கு உதவி செய். ஆவியானவரே எங்களுக்கு போதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற உமக்கு நல்ல பிதாவே. ஆவே ஆவே ஆவே. திறந்துகொள்வோம். லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதுல 9-14 நாம் வாசிக்கப்போமே. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க வேதத்தை. 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை நாம் வாசிக்க நிற்போம்.
அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். புள்ளியே துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த தனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும்
மனுஷர்
மேல் பிரியமும் உண்டாவதாக
உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பரம சேனையின் திரள், the plenty of angel, they came down from heaven. இந்த உலகத்திலே திடீரென்று ஏராளமான தேவதூதர்கள் தோன்றி they had a tremendous preservation. உன்னதத்திலே இருக்கிற தேவதூதர்கள் இந்த பூமியில இறங்கி வந்து ஆண்டவர் இயேசு சிசுவாக இருந்தபோது அவரை துதித்தார்கள், தொழுது கொண்டார்கள் சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இவரின் 1வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, தன்னுடைய முதற் பிறானவரை அவர் இந்த பூமியில் பிரவேசிக்கப்படும் பொழுது தேவ தூதர்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது பரம சேனையின் திரள், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம், மூன்று முக்கியமான வார்த்தைகள் தேவ தூதர்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கக்கூடியதா இருக்கு. ஒன்று, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. இரண்டாவது, பூமியிலே சமாதானம். மூன்றாவது, மனுஷர் மேல் பிரியம். இந்த வார்த்தைகளை சொல்லி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவ தூதர்கள் தேவனை துதித்திருக்கிறார்கள். எப்பொழுது என்றால் இயேசு இந்த உலகத்திலே பறந்த போது, அவதரித்த போது. இந்த மூன்று வார்த்தைகளை நாம் கவனிக்கிறது இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே நமக்கு ஏற்றதும் நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவானதாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டார். சோ, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெய்வம் மனிதனாக, தேவகுமாரன் மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் பிறந்தது உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமை என்று தேவ தூதர்கள் பாடுகிறார்கள். நன்றி விளைவு இறைவன் மனிதனானது அல்லது வார்த்தை மாமிசமானது இந்த உலகத்தில் பிறந்தபோது அது பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு மகிமை என்று சொல்லி தேவதூதர்கள் பாடி துதிக்கிறார்கள். இரண்டாவது பூமியின சமாதானம், அதை குறித்து நான் பேச போறேன் சித்தமர். மூன்றாவது மனுஷர் மேல் புரியும். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன? தேவன், தேவாதி தேவன் மனுஷர் மேலே வைத்த பிரியத்தினாலதான் தன் சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, இருந்தாலும் பூமியிலே சமாதானம் என்று சொல்லி தேவதூதர்கள் சொன்னார்கள் சொல்லி பார்க்கிறோம். பீஸ் டு த வேர்ல்ட் அண்ட் ஜோய் டு த வேர்ல்ட், இந்த ரெண்டு வார்த்தையும் தேவதூதர் சொல்லப்பட்டிருக்கு. இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற நற்செய்தி, ஜோய் டு த வேர்ல்ட், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுற நற்செய்தி. மற்றது பூமியிலே சமாதானம். சோ ஜோய் டு த வேர்ல்ட் அண்ட் பீஸ் டு த வேர்ல்ட், இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது தேவதூதர்களால் சொல்லப்பட்ட வார்த்தை இது. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தபோது பூமியிலே சமாதானம், மனுஷர்களுக்கு சமாதானம். அப்படியானால் தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினது பிரதான நோக்கங்களில் ஒன்று மனுஷர்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண தேவன் தன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். கிறிஸ்துமஸ் தேவன் தன்னுடைய குமாரனை நமக்கு அனுப்பினது அல்லது தேவன் தன்னுடைய குமாரன் நமக்கு தந்தது கிறிஸ்துமஸ் ஆகும். சோ தேவன் தன்னுடைய குமாரனை நமக்கு தந்ததுக்கு ஒரு பிரதான நோக்கம் நாம் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் தன்னுடைய குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பினு சொன்ன பார்க்கிறோம். இந்த நாளிலே சமாதானத்தின் தேவன், த பீஸ் ஆஃப் காட். சோ வி ஆர் கோயிங் டு மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட் அண்டர் த டைட்டில் ஆஃப் பீஸ் ஆஃப் காட், சமாதானத்தின் தேவன் என்கின்ற தலைப்புகள். இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய செய்தியை நாம் கேட்க போறோம், பார்க்க போறோம், படிக்க போகிறோம், சிந்திக்க போகிறோம், சீர்திக்கு பார்க்க போறோம், தியானிக்க போறோம். பே யூ டோட்டல் அட்டென்ஷன் டு த வேர்ட் ஆஃப் காட். எனக்கருமான தேவனுடைய பிள்ளைகளை, சமாதானம் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது பூமியிலே சமாதானம் என்று அறிவிக்கப்பட்டது. இப்ப என்ன கொஞ்சம் கவனிங்க, இயேசு கிறிஸ்து இறைவன் தேவாதி தேவன் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது சமாதானம் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் இன்று வரைக்கும் உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் சமாதானம் இல்லாமல் வாழ்றதுக்கு காரணம் என்ன? எந்த மனுஷனையும் ஆண்டவர் வெறுக்கிறதில்லையே, எந்த மனுஷனையும் தேவன் தள்ளிவிடுறதில்லையே, எந்த தேசத்து ஜனங்களையோ அல்லது எந்த நிற ஜனங்களையோ எந்த மொழி பேசுறவங்களையோ தேவன் தள்ளிவிடுறதில்லையே. ஏனென்றால் அவர் பச்ச பாதகம் இல்லாத தேவன். சோ இப்படி இருக்க உலகத்தில் இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் சமாதானம் இல்லாமல் வாழ்றதுக்கு காரணம் என்ன? ஜனங்கள் படிக்கிறார்கள், பட்டம் பெறுகிறார்கள், செல்வம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, தொழில் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அதிகமான மக்களுக்கு இன்றைக்கு உலகத்திலே சமாதானம் இல்லை என்பதை நான் சொல்லாமலே புரிந்து கொள்வீர்கள். சில பேருக்கு சொன்னாலும் புரியாது. என்ன கவனிங்க, இன்றைக்கு உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் சமாதானம் இல்லாமல் வாழ்றதுக்கு காரணம் என்ன? சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்றேன், சர்வபலம் உள்ள ஆண்டவருக்கு முன்பாக சொல்றேன், கவனிங்க. இன்னைக்கு உலகத்துல பெரும்பான்மையான மக்கள் சமாதானம் இல்லாமல் வாழ்றதுக்கு காரணம் சமாதானத்தின் தேவன் என்றும், சமாதானத்தின் ராஜா என்றும், சமாதான பிரபு என்றும், சமாதானத்தின் தேவன் என்றும், சமாதானத்தின் காரணம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறதும் அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் நிராகரித்து இருக்கிறதுமே இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்களுடைய சமாதானமின்மைக்கு அடிப்படை காரணம் என்று தேவனுக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக சத்தியத்தின்படி நான் கூட சொல்றேன். ஒரு மனிதன் சமாதானமாக வாழ வேண்டுமா இருந்தால் அவனுக்கு இறைவன் வேணும். ஏன் தெரியுமா? முக்கியமான ஒரு காரியம் சொல்லும், தயவுசெய்து கவனிங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம், சாபம், மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படும் வரைக்கும் அவருடைய வாழ்விலே அவன் விரும்புகிற, அவனுக்கு தேவையான, அவனுக்கு அவசியமான சமாதானம் இருக்கவே இருக்காதுன்னு சத்தியப்படுகிறார். ஐ கேன் சேலஞ்ச், ஐ நோ வாட் ஐ ப்ரே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படும் வரைக்கும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே மெய்யான சமாதானம் இருக்கவே இருக்க. இதை குறித்து ஏசாயா 53:5 நாம் வாசிக்கும் பொழுது தெளிவாக இருக்கு. என்ன சொல்லப்படுறது? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை, அவர் மேல் வந்தது. So he paid the price already on the cross because of peace. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு மரித்ததன் நோக்கம் என்ன? நமக்கு சமாதானத்தை அருளுவதற்கா? நாம் சமாதானமாக வாழ வேண்டுமா இருந்தால் மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாக வேண்டும். சோ பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் பாவத்துக்காக மனுஷனுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்த தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் அறிந்து அவருக்கு தன்னை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் ஒழிய நான் அடித்து சொல்லுவேன், அந்த மனிதனுடைய வாழ்விலே மெய்யான சமாதானம் இருக்கவே இருக்க. இனோவாய் சமாதானத்தை அழகக்கூடியவர், சமாதானத்தை தரக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நம்பினா நம்புங்க, நம்பட்ட விடுங்க. நான் அடிக்கடி சொல்றது, இந்த உலகத்தில் நம்ம இடத்துல பணம் இருந்தால் நமக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நாம் போய் வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஆனா சமாதானத்தை, நமக்கு அவசியமான சமாதானத்தை எந்த வங்கியில நாம் போய் பெற்றுக்கொள்றது? எந்த கடையில போய் பர்ச்சேஸ் பண்றது? எந்த மார்க்கெட்ல போய் நாம் வாங்குறது? ஹூ கேன் கிவ்? யார் நமக்கு அதை தர முடியும்? எந்த மனிதன் நமக்கு சமாதானத்தை தர முடியும்? எந்த அரசியல்வாதி நமக்கு சமாதானத்தை தர முடியும்? அல்லது எந்த உலக தலைவர் நமக்கு சமாதானத்தை தர முடியும்? இந்த உலகத்தில் எந்த மனிதன் நமக்கு தேவையான சமாதானத்தை தர முடியும்? இறைவன் ஒருவர் சமாதானத்துக்காக தன் உயிரை தந்த ஆண்டவர் இயேசு நமக்கு சமாதானத்தை தருவதற்காக இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து ஒருவர் மூலமாகத்தான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மெய்யான சமாதானத்தோடு வாழ முடியும் என்று சத்தியத்தபடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போமே, யோவான் 14 அதிகாரம், கமிட்மெண்ட் பிளேஸ், யோவான் 14 அதிகாரம். அதுல இயேசு இப்படி சொல்கிறார், 27 வசனத்துக்கு செய்கிறபடி, யோவான் 14 அதிகாரம் 27 வசனம், இயேசு இப்படி சொல்றார், கவுடி படி. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து
போகிறேன்,
என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
உலகம் உங்களுக்கு
உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு. எனக்கு அருமையான உங்களே, தங்கச்சி அக்கா மாறு, அம்மா மாறு, அண்ணா மாறு, நான் சொல்றதை கொஞ்சம் கவனிங்க. ஒருவேளை உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் நமக்கு பொன்னையும் பொருளையும் தரலாம், அல்லது வேற ஏதாவது பொருட்களை நமக்கு தந்து உதவி செய்யலாம். ஆனால் ஒரு மனிதன் நமக்கு சமாதானத்தை தரவே முடியாது. அவதான் இயேசு சொன்னாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கிறது இல்லை, பட் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆகவே ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். சோ ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சமாதானமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டுமாக இருந்தால் தேவகுமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவன் அறிய வேண்டும். அவர் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அல்லஸ் அவருடைய வாழ்வில் தேவ சமாதானம் இருக்கிறதுக்கு இடம் இல்லை என்று சத்தியத்தின்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொல்லுகிற இந்த தேவ வார்த்தையை உங்களுடைய உள்ளத்துல நீ எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இட் இஸ் அப் டு யூ, பட் ஐ ஸ்பீக் த ட்ரூத். கவனி, ஆகவே நமக்கு சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்றார், நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டுமா இருந்தார், நாம் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து அவர் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் ஒழிய நாம் இந்த உலகத்திலே சமாதானமாக வாழ முடியாது. லூக்கா 19 அதிகாரம் 42-43 வசனத்தை நாம் ஒரு விஷயம் நான் வாசி கேட்பேன். லூக்கா 19 அதிகாரம் 42-43 வசனங்களை நாம் வாசி கேட்போம். படி. நல்ல கவனிக்கா, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது
உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாம போன படியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு வெப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும்
முன்பாக அவர் கடைசியாக எருசலேமுக்கு போன போது நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். யோசித்து பார்த்த இறைவன் மனிதனாக இந்த உலகத்துல வந்து எருசலேமுக்காக கண்ணீர் விட்டு அழுகிறார். ஏன் தெரியுமா? இயேசு சொல்றாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏதுவானவர்களை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமா. ஆண்டவர் எருசலேமில் இருக்கிற மக்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற வழியை உண்டாக்கினாரு, சந்தர்ப்பத்தை கொடுத்தாரு. ஆனா சமாதானத்தின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எருசலேம் நகரத்தை ஜனங்கள் நிராகரித்தபடியால் அந்த சமாதானம் அவரை விட்டு போய்விட்டது. தேவனுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அதுவும் இஸ்ரவேல் சந்ததியிலே ஆண்டவர் அனுப்பினார். ஆனால் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா. ஆகவே எருசலேம் நகரத்திலே வாழ்ந்த ஜனங்கள் ஆண்டவர் இயேசுவை ரிஜெக்ட் பண்ணார்கள். அவர்கள் அந்நிய ஜாதிகளிடத்தில் ஆண்டவர் இயேசுவை ஒப்புக் கொடுத்தார்கள். அவர்கள் அவரை சிறுவேலை அறைந்து எருசலேமுக்கு புறம்பே அவங்க சிறுவேலை அறைந்தான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். எனக்கு அறிமா நான் சொல்றது கேளுங்க, இயேசுங்க சொல்ற வார்த்தை தெரியுமா, உன் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நீ அறிந்திருந்தாயால் உமக்கு நலமா இருக்கும். ஆண்டவர் கொடுத்த சந்தர்ப்பத்தை அந்த ஜனங்கள் பாவிகள் விட்டுட்டாங்க, உதறி தள்ளிட்டாங்க. சமாதானத்தின் ஆண்டவர், சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் பிரபு எருசலேமுக்குள்ள வருகிறார். அவர்களுக்கு சமாதான அவர்களோ அவரை நிராகரித்தபடியால் அவர்களிடத்தில் இருந்து தேவன் கொடுக்க சமாதானம் போயிட்டு என்ன நடந்தது? ஆண்டவர் இயேசு சொல்றதை சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி எல்லா தரையாக்கப்படும் என்று இயேசு சொல்றார். அப்ப எருசலேமுக்கு எதிர்காலத்தில் நடக்க போறதை அறிந்திருந்த தீர்க்கதரிசியாகி இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழுதார். ஏன் சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது கிபி 70வது ஆண்டிலே ரோம சக்கரவர்த்தியாகிய தீத்து என்பவன் எருசலேமில் படையெடுத்து வந்து எருசலேமை முட்டுகை போட்டு ஆயிரக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தார். வீட்டிலே எஞ்சியிருந்த யூதர்கள் சடனடைய மறுத்து அவர்கள் ஆலயத்துக்குள்ள போய் புகுந்து கொண்டார்கள். ஆகவே ரோம சக்கரவர்த்தியாகிய தீத்து அரங்குகோல் விடுத்தான், ஆலயத்தில் இருக்கிற யூதர்கள் எல்லாரும் வெளியிடுவார்கள் சொல்லி சரணடைய சொல்லி அவன் அரங்குகோல் விடுத்த போதும் ஆலயத்துக்கு இருந்த யூதர்கள் சரணடையாதபடியால் என்ன செய்தான்னு சொன்னார், ஆலயத்தை தீ கொடுத்தான்னு சொல்லப்படுது. தீ கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஆலயத்தை அவன் உடைத்து ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடி யானைகள் மேலே சங்கிலிகளை பூட்டி கல்லில் ஒரு கல் மேல் ஒரு கல்லிராதபடி உழுதான் என்று சொல்லி சொல்லப்பட்டது. ஏனென்றால் ஆலயத்தின் உட்பகுதி பொன் பதிக்கப்பட்டிருந்தபடியால் அதுக்கு இருக்கிற பொண்ணுகளை எடுப்பதற்காக அவர் ஒரு கல்லு மேல் ஒரு கல்லாதபடி உழுதான் என்று சொல்லி சரித்திரம் சொல்றது. எனக்கு அறிமானவர்களே, ஆயிரக்கணக்கான யூதர்கள் செத்து மடிந்தார்கள். ஆலயத்துக்குள் இருந்த அனைத்து யூதர்களும் எரிந்து சாம்பலானார்கள். ஆயிரக்கணக்கான யூதர்கள் எருசலேமில் இருந்தவர்கள் மறிந்து மாண்டு அழிந்து போனார்கள். ஏன் தெரியுமோ, ஏன் தெரியுமோ, சமாதானத்தின் பிரபுவாக ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள்ள வந்தபோது அவரை நிராகரித்தார்கள். அவர் சொன்ன கேளுங்க, அந்த இயேசுவை தேவகுமாரனை எருசலேம் நகரத்து மக்கள் தேவகுமாரனாக சமாதான பிரபுவாக பாப பரிகாரியாக ஏற்றுக்கொண்டிருந்திருந்தால் தீர்க்கராக 70வது ஆண்டுல வந்து எருசலேமை முற்றுகையிட்டிருக்கவும் மாட்டான், எருசலேமில் இருக்க ஜனங்கள் அழிந்து போகவும் மாட்டார். ஆனால் சமாதான பிரபுவாக இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தபடியால் ரிஜெக்ட் பண்ணபடியால் வந்தது அழிவு நகரத்துக்கு. ஆகவே ஆண்டவர் இயேசு அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஏனென்றால் வரப்போகிற அழிவை குறித்து அவர் நினைத்த போது பிள்ளைகளை தரையில் அடித்து மோதுவார்கள், கற்பவதிகள் கீறப்படுவார்கள் என்றார். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசு அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லி வைத்து நாம பார்க்கிறோம். ஏனென்றால் கொடுத்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பாவிக்காமல் விட்டு விட்டார். நான் இதை குறித்து படிக்கும் பொழுது யோசிக்கலாம் என்று தெரியுமோ, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு தருகிற சந்தர்ப்பங்களை நாம விழுந்திடக்கூடாது. இன்னும் ஒரு காரியத்தை சொல்ற கவனிங்க, சமாதானத்தின் நற்செய்தியாகிய சுவிசேஷம், சுபாதாரத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கக்கூடிய பாதங்கள் மலைக்கு மேலே எவ்வளவு, சமாதானத்தின் நற்செய்தி சுவிசேஷம், அந்த சுவிசேஷத்தை ஒரு மனுஷன் கேட்டு அவன் மனம் திரும்பி குணப்பட்டால் அவன் வாழுவான். இப்ப நான் என்ன சொல்ல வர தெரியுமோ, சொல்ற கவனிங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது அந்த மனுஷனுக்கு தேவனால கொடுக்கப்படுகிற ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம். அந்த குறிப்பிட்ட நபர்கள் சமாதானத்தின் ஆண்டவர் தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கும் பொழுது அவருடைய முடிவு பரிதாபமாக இருக்கிறது, முடிவு அழிவு என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆண்டவருக்கு சுதந்திரம், நமக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போது நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டது, இயேசுவை தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொண்டோம், பாவ பரிகாரியாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நாம் சமாதானமாக வாழ கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இந்த நேரம் பொறுபடியால் காரியத்துக்குள்ள வர பார்க்கிறேன். கவனிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அல்லாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மெய்யான சமாதானமாக வாழ வேண்டும். இன்றைக்கு பாருங்க, சமாதானமாக வாழ வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஜோயாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வெக்கேஷன் டைமில், வூட்லாம் டைமில் மனுஷன் எங்கெங்கெல்லாமோ பறக்கிறா, எவ்வளவோ தூரமோ பறக்கிறா, எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போறா, எதையெல்லாம தின்றான், எதையெல்லாம போடுறான், எதையெல்லாம செய்யறான், எதையெல்லாம அனுபவிக்கிறான். ஆனா கொஞ்ச நேரம் அதுக்கு பிற்பாத அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த மாமிச சந்தோஷம் போன பிற்பாத அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற வறுமை விவரிக்க முடியாது இல்லையா. நான் உங்களுக்கு சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்றேன், தேவனுக்கு முன்பாக சொல்றேன், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நம்பிக்கையோடு சமாதானத்தோடு வாழ்வதற்கு வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதா கர்த்தருடைய நாமத்தில். ஏனென்றால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுற ஆக்கினை. அப்ப ஆண்டவர் இயேசு சிலுவையில் பட்ட பாடு எதற்காக? நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக. அப்ப பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் தான் ஒரு மனிதனுக்குள்ள மெய்யான சமாதானத்தை நாம் அனுபவிக்க முடியும். ஆகவே நான் அடிச்சு சொல்றேன், ஒரு மனிதனுக்குள்ள பாவங்கள் மன்னிக்கப்படும் வரைக்கும் அவனுக்குள்ளே மெய்யான சமாதானம் இருக்கவே இருக்கும். ஒருவேளை நாம சிரிக்கலாம் அல்லது நகைக்கலாம், நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு என்று வேத சொல்லுது. சிரிக்கிற எல்லாரும் சந்தோஷமாக இல்லை, அல்லது செல்வம் செழிப்பி இருக்கிறவங்க எல்லாரும் சமாதானத்தோடு வாழ்றவர்களும் இல்லை, அல்லது படிப்பு பட்டத்தோடு வாழ்றவர்களும் எல்லாம் சமாதத்தோடு அப்படியா இருக்குமா இருந்தால், இந்த தேசத்திலேயே புகழின் உச்சியில ஏறினவர்கள் பல தற்கொலை செய்ததை நாம் அறிவோமே. ஏன் அப்படி ஆகணும்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் ஒழிய ஒரு மனிதன் வாழ்விலே மெய்யான சமாதானம் இருக்கவே இருக்க. கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம். இப்ப அடுத்த பக்கத்துக்கு வர, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோட வாழ்விலும் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? திங்க் வாட் ஐ அம் சேயிங். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சமாதானம் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்றது. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாது. அதை சொல்ற பாருங்க, நீங்க வீட்டை பாருங்க, 57:21, 48:22 இந்த ரெண்டு வசனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் சொல்றார் துன்மார்க்கனுக்கு சமாதானம், ரட்சிக்கப்படாதவனுக்கு பாவத்தோட வாழ்றவனுக்கு சமாதானம் இல்லை 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 என்று ஆண்டவர் தெளிவாக சொல்றார். கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம் போகட்டும். ஆனால் ரட்சிக்கப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவன பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்விலே சமாதானம் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? நமக்கு இருக்கிற சொற்ப நேரத்தில் இதற்குரிய காரியங்களை நாம பார்த்து படித்து நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம். முதலாவது, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் சமாதானம் இல்லாமல் போறதுக்கு அடிப்படை காரணங்கள் ஒன்று என்ன தெரியுமோ? படிங்க ஏசாயா 48:1. ஒரு வாரம் நாம் அதை பார்த்திருக்கோம். அந்த வசனத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. தயவுசெய்து ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிற்பாடும் ஒரு தேவனுடைய மனுஷன் மனுஷி சமாதானம் இல்லாமல் வாழ்றதுக்கு காரணம் என்ன என்பதை குறித்தும் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்றது. அதை குறித்து நாம் பார்க்கிறது நல்லது. என்றால் கிறிஸ்துமஸ் என்றாலே மனிதன பூமியிலே சமாதானம், தேவன பிள்ளைகள் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் தன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்ப எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியான ரட்சிக்கப்பட்ட தேவன பிள்ளைகளை வாழ்வில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டது நலமாக இருக்கும் இல்லையா? ஆகவே நாம் பார்ப்போம். 48:1 அதுல படிங்க, 48:18 படிங்க. 48:18 எல்லாரும் கொஞ்சம் பாருங்க. 48:18 என்ன சொல்லுது வேதம் பாருங்க. கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது
உன்
சமாதான நதியை போலும்,
உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும்.
நல்லா கவனிங்க. என் கற்பனைகளை கவனித்தாயானால் அப்பொழுது ஒரு சமாதான நதியை போல இருக்கு. யாரை பார்த்து இந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னாரு? தன்னுடைய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் என் கற்பனைகளை கவனித்து பார்த்தால் எவ்வளவு நலமா இருக்கும், அப்பொழுது உங்கள் சமாதான நதியை போல இருக்கும் என்றாரு. சோ நன்றாக கவனிங்க. தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணங்களில ஒன்று என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய கற்பனைகளை கவனிக்காமல் இருக்கு, ஆண்டவுடைய வசனத்தை கை கொள்ளாமல் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்குள்ளதான் தேவ பிள்ளைகளுக்கு சமாதானம். நல்ல விளை கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளேதான், தேவனுடைய வசனம் என்கின்ற வரம்புக்குள்ளேதான் தேவ பிள்ளைகளுக்கு சமாதானம் இருக்குது. அவர் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுனால பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் கற்பனைகளை நாம் கண்டுகொள்ளாமல் போகும்பொழுது தேவனுடைய கட்டளைகளை நாம் கவனிக்காமல் போகும் பொழுது, அவைகளை நாம் கை கொள்ளாமல் இருக்கும் பொழுது, நமக்குள்ளே சமாதானம் குறைந்து போக அல்லது அற்று போக இடம் இருக்கிறது. சத்தியப்படி நான் உங்களுக்கு சொல்றேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஸ்தோத்திரம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அடுத்து என்ன செய்யறது? ஆண்டவுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய வசனத்தின்படி நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையை நாம கட்டி எழுப்புறோம். சோ இந்த வார்த்தையின்படி செய்யாதவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை என்று ஆண்டவர் சொல்றார். ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம், தேவனுடைய வசனத்தை நாம் கை கொள்ளாமல் விடுறதும், தேவனுடைய வார்த்தைகளை நாம் கண்டுகொள்ளாமல் விடுறதுமே நம்முடைய பிரதான பிரச்சனையாகும். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் சமாதானம் இல்லாமல் வாழுகிறோம் என்று சொன்னால், நான் சொல்லுவேன், தேவனுக்கு முன்பாக ஆண்டவுடைய கற்பனைகளை நாம் கவனிக்கிறது நல்லது. நாம் கற்பனைகளை விட்டு நாம் மீறும் பொழுது, தேவ கற்பனைகளை கட்டளைகளை நாம் மீறும் பொழுது, தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற உறவிலே பாதிப்பு ஏற்படுது, சரிவு ஏற்படுது. அப்ப தேவனோடு நமக்கு இருக்கிற தனிப்பட்ட உறவு ஐக்கியத்தில் பாதிப்பு ஏற்படும் பொழுது நம்முடைய மனது சமாதானம் குறையுது. பாருங்க, இதை இலகுவாக விளங்கிக் கொள்ள ஒரு காரியம் சொல்ற கவனிங்க. ஆண்டவரோடு நெருங்கி நடக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டா, ஏதாவது ஒரு சிறிய பாவத்தை செஞ்சுட்டா, அவங்க மனதில் இருக்கிற அந்த சமாதானம் போயிருப்பார். ஒரு தத்தளிப்பு, ஒரு சலனம், ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங் இன் அ பீயிங். சோ வி கேன் ஃபீல் இட், சோ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் கோயிங், என்ன போகுது அறியும். சோ ஏதாவது ஒன்று நாம தப்பு செஞ்சுட்டா, தவறு பண்ணிட்டா, தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்திட்டா, நமக்குள்ள ஏதோ ஒரு ஒரு சமாதான குறைவை நாம் அனுபவிக்கிறோம், உணர்றோம் என்பது உண்மை. அதன் அர்த்தம் என்னவென்றால், தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவிலே ஏற்படுகிற ஒரு பாதிப்பு. இதனால் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் சரிந்து போறதுக்கு இடம் இருக்கு. ஆகவே நான் சொல்லுவேன், நான் அறிந்து சொல்றேன் கவனிங்க, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ரட்சிக்கப்பட்ட தேவோட பிள்ளைகள் பாவங்களை மறைத்து வைப்பார்களாக இருந்தால், சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, சொல்றேன், எனக்கு சேர்த்துதான் சொல்றேன் கேளுங்க, ரட்சிக்கப்பட்ட தேவோட பிள்ளைகளும் பாவங்களை மறைத்து வைப்பார்களாக இருந்தால், அறிக்கை செய்து விட்டு விடாமல் இருப்பார்களாக இருந்தால், தேவ சமாதானம் அவருடைய இருதயத்தில் இருக்காது, இருக்காது, இருக்காது. தேவனோடு நமக்கு இருக்கிற உறவை எப்போதும் காத்துக்கொள்றவர்கள் பாக்கியவான்கள். மனுஷரோடு இருக்கிற உறவை நாம காத்துக்கொள்றது நல்லது, ஆனா அதே நேரத்தில் தேவனோடு இருக்கிற ஐக்கியம் மிக மிக முக்கியம். பாருங்க, அதில ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட கூடாது. நம்முடைய வாழ்வின் நோக்கம் நம் தேவனோடு, தேவனாகிய கர்த்தரோடு நாம் ஐக்கியமாக இருப்பது, நம் தேவனாகிய கர்த்தரை தேடுவது, அவரோடு உறவாடுவது, இதற்கே நம்முடைய வாழ்வின் நோக்கமாக இருக்கிறது. அவைதான் யோவா சொல்றாரு, எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடு குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்குது. அப்ப நம்ம பார்த்து கேட்கும், அப்போ இருக்குது உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்குதுன்னு சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய வாழ்வில் ஏதாவது ஒரு சிறு பாவங்களை செஞ்சுட்டா, ஏதாவது கர்த்தருக்கு விதமாக தப்பு தண்டா செஞ்சுட்டா, நம்முடைய வாழ்வில் இருக்கிற சமாதானம் குறைந்து போகிறது. நமக்குள்ளே ஒரு 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 உணர்வில் ஏதோ ஒரு 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 அன்கம்ஃபர்டபிளை நாம் உணரக்கூடியதா இருக்குது. ஆகவே நான் சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். படுக்கைக்கு போறதுக்கு முதலே அதை நாம் அறிக்கை செய்யறது நல்லது. ஒவ்வொரு நாளும் நாம் படுக்க போகும் பொழுது கொஞ்சம் நம்மை நாம யோசிக்கிறது நல்லது. இன்றைக்கு நான் ஏதாவது கர்த்தரை துக்கப்படுத்தி இருக்கிறேனா, இன்றைக்கு நான் ஏதாவது தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக வாழ்ந்திருக்கிறேனா, தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக நடந்திருக்கிறேன், தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக பேசியிருக்கிறேனா, தேவ சித்தத்துக்கு வெளியே நான் போயிருக்கிறேனா, கொஞ்சம் நம்மை நாம் யோசிக்கிறது நல்லது. உத்தமமாக நடக்க விருப்புறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வார்களே, இதை கொஞ்சம் ஏன் நாம யோசிக்கிறது இல்லை? ஏன் நம்முடைய கோணங்களை நாம சரிப்படுத்துறது இல்லை? கொஞ்சம் நாம யோசிக்கிறது நல்லது இல்லையா? ஆகவே பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். சோ ரட்சிக்கப்பட்ட தேவோட பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம், அவர்கள் தேவோட வஸ்திரத்தை கை கொள்ளாமல் இருக்கிறதும், அவர்கள் தேவோட வார்த்தைகளை விட்டு விடுறபடியாலும் கை கொள்ளாமல் இருக்கபடியாலும் அவர்களுக்குள்ளே சமாதானம் குறைவிருக்கிறது. இந்த மத்தியான வேளையிலே நான் சொல்வேன், ஒருவேளை உன்னுடைய வாழ்விலும் சமாதானம் இல்லாமல், ரட்சிக்கப்பட்டு சமாதானம் இல்லாமல் உடைய இருதயம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. நான் சொல்லுவேன், தேவன வசனத்தை கொஞ்சம் கவனி. எங்க சரிந்திருக்கிறோம்? எங்க தவறு விட்டு இருக்கிறோம்? எங்கே கோணங்கள் இருக்கிறது? தேவனோடு இருக்கிற உறவு எனக்கும் அவருக்கும் இடையில எப்படி இருக்கிறது? ஆண்டவோட முகத்தை தேடுறேனா, அவருடைய சமூகத்தை தரிசிக்கிறேனா, அல்லது வேற எங்கே அலைகிறேனா? எப்படி தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது? ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டும் அவர்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணங்களில் ஒன்று, அவர்கள் தேவ வசனத்தை கவனிக்கிறது. 119 சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறது என்ன? உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சொல்லுங்க மிகுந்த சமாதானம். ஹலோ, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. சில பேர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆனா அந்த அளவுக்கு வேத வசனங்களை போய் வடிவ பார்க்கிறது படிக்கிறது ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு பல வருஷம் ஆகிட்டு, இன்னும் ஒரு தடவையாவது வேதத்தை கிரமமாக ரடிகளாக வாசிச்சு முடிச்சிருக்கிறோம். இதனால என்ன நடக்குது? வாழ்க்கையில போராட்டங்கள் நெருக்கடிகள் வரும் பொழுது நம்ம தடுமாறுகிறோம், தள்ளாடுகிறோம், தடம் புரளுகிறோம், நிக்க முடியல. ஏனென்றால் நமக்கு தேவனை குறித்த அறிவில்லை, தெளிவில்லை. அவன் வேதம் சொல்றது தெளிந்த புத்தி, சவுண்ட் மைண்ட், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் இருங்கள் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்தது. காரணம் என்ன? தேவட வசனத்தை நாம கவனிக்கணும், அதை நாம படிக்கணும், அதை நாம யோசிக்கணும், அதை நாம பார்க்கணும். அப்பொழுதுதான் நாம் ஆண்டவருக்குள்ளே பிரியமாக இருக்க முடியும், தேவனுக்குள்ளே சமாதானமாக இருக்க முடியும். கர்த்தருடைய கற்பனைகளை காட்டில பறக்கப்படுகிற ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவன் சமாதானமாக இருக்க முடியாது, இருக்க முடியும். சோ, நாமும் நம்முடைய குடும்பமும் சமாதானமாக வாழ நாம் எப்பொழுதும் தேவனுடைய கற்பனைகளை நாம் கவனித்து பார்க்கிறது நல்லது. பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிறது நல்லது. அவர்கள் தேவனுடைய வசனத்தை படிக்கிறார்கள் என்று கொஞ்சம் கவனிக்கிறது நல்லது. எத்தனை பெற்றோர் இதுல எல்லாம் நாம இன்ட்ரெஸ்ட் காட்டுறோமோ எனக்கு தெரியாது, ஆனா நாள் ஒன்று வரும், 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 வரும். அப்பொழுது ஆண்டவர் விசாரிப்பார். வெற்றிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் போகும் பொழுது தேவ சமாதான பவுனுக்குள்ளே அட்டு போகிறது. இப்ப இன்னொரு வசனம் படிங்க, சங்கீதம் 85:8 சீக்கிரம் படிங்க. சங்கீதம் 85:8
படிங்க.
கர்த்தராகிய தேவன் விளம்புகிறதை கேட்டு என்ன விளம்புறார் சொல்லுங்க.
தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார்,
அவர் தன்னுடைய ஜனங்களுக்கும் தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கும் என்ன கூறுவாராம்? சமாதானம். யாரு? கர்த்தர் சமாதானம் கூறுகிறார். ஆனா அவர்களோ தங்கள் மதிகட்டுக்கு திரும்பாமல் இருப்பார். அப்படின்னு கவனிங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் சீதைக்கு பாருங்க. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் கூறுகிறார். சமாதானமாக வாழ வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த பிற்பாடு, ஆஃப்டர் த ரெசரக்ஷன், உயிர்த்தெழுந்த பிற்பாடு பூட்டப்பட்ட அறைக்குள்ளே அப்போஸ்தலர்களுக்குள்ளே காணப்பட்ட போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு சமாதானம். ஏன் தெரியுமோ? அவங்க சமாதானம் இல்லாம இருந்தபடியால் உங்களுக்கு சமாதானம். ஏன் தெரியுமோ? அவங்க பயத்தோடு இருந்தார். ஏன் தெரியுமோ? நம்ம லீடருக்கு நம்ம ஆண்டவரையே பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சு கொண்டுட்டாங்க, அடுத்து நமக்கு என்ன நடக்குமோ? பயத்தோடும் பீதியோடும் நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையோடும் கதவுகளை பூட்டிட்டு உள்ளே இருக்கிறார் பயத்தோடு. அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு எங்கே, என்ன வீடு பூட்டி இருக்குது, கதவெல்லாம் பூட்டி இருக்குது, அவர் உள்ள பிரவேசித்து உங்களுக்கு சமா, எப்படி உள்ள வந்தாரோ உள்ள வந்துட்டு பார்த்து சொல்றார் உங்களுக்கு சமாதானம். அப்ப தந்த பிள்ளைகள் தன்னை பின்பற்றுபவர்கள் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக உயிர்த்தெழுந்த இயேசு எவ்வளவு பொறுப்பு உள்ளவராக இருக்கிறது யோசித்து பாருங்க. இதற்காகத்தானே அவர் சிலுவையில் பாடுகளைப்பட்டார், இதற்காகத்தானே அவர் சிலுவை சுமந்தார், மரித்தார், ரத்தம் சிந்தினார். நீங்கள் தன்னுடைய ரத்தத்தினால நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணார் எல்லாம் வேதம் சொல்றது. எனக்கு அறிவான தேவோட பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இயேசு தன் அப்போஸ்தலரை பார்த்து சொன்னாரு உங்களுக்கு சமாதானம். சோ, ஏசா என்கிற தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு சமாதானம் கூறுவார், ஆனா அவர்களோ தங்கள் மதிகட்டுக்கு திரும்ப. என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன். ரெண்டு பக்கம், ஐ நோ மை பீப்பிள். என்னுடையவைகளை நான் அறிந்தும் என்னுடையவைகளால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களோ தங்கள் மதிகீட்டுக்கு திரும்ப இருப்பார்கள். விட்ட தவறுகளை திரும்ப செய்கிறது, செய்த பாவங்களை திரும்ப திரும்ப செய்கிறது, மதிகேடு. அப்படிப்பட்டவனுக்கு தேவ சமாதானம் இல்லை என்று கத்த சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை அபிஷேகம் பெற்றிருக்கலாம், அல்லது என்ன போல ஒரு ஊழியத்தை செய்யலாம். ஆனா நான் சொல்றேன் கேளுங்க, அவர்கள் மதிகேடான காரியங்களை செய்யும் பொழுது, அவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது, தேவனுடைய கற்பனைகளை மீறும் பொழுது, தேவ சமாதானம் அவர்களுக்குள் இருந்து அற்று போகிறது. என்னே பரிதாபப்பாருங்க, என்னே பரிதாபப்பாருங்க. அவர்களோ தங்கள் மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம், ரட்சிக்கப்பட்ட நாம், சமாதானத்தோடு வாழ வேண்டுமாக இருந்தால், எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளை, எப்பொழுதும் கற்பனைகளை கவனித்து பாருங்க. நல்லா இருந்தாலும் கற்பனைகளை கவனிங்க, பிரச்சனைகள் வந்தாலும் கற்பனைகளை கவனிங்க, நெருக்கடிகள் வந்தாலும் கற்பனைகளை கவனிங்க. சாகும் வரைக்கும், உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஆண்டோட வார்த்தைகளை பார்த்து பார்த்து படிச்சு படிச்சு இருக்கிறவர்கள் பாக்கியவாங்க. அவர்களுக்குள்ள தேவ சமாதான குடிகளும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்க தேவ சமாதான கலந்து போறதுக்கு முதலாவது காரணம் அவர்கள் கற்பனைகளை கை கொள்ளாமல் இருக்க முடியாது. இரண்டாவது நாம் பார்ப்போம், நீதிமொழிகள் 16 அதிகாரம், நேரம் சீக்கிரமாக, நீதிமொழிகள் 16 அதிகாரம் 16:7, நீதிமொழி எல்லாரும் பாருங்க, படி.
ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார்.
சோ இன்றைக்கு சில பேர் நமக்கு எதிரிகள் போல காணப்படலாம், நமக்கு தூரமானவர்கள் போல இருக்கலாம். தீமையோடு எதிர்த்து நிற்காத, பழி வாங்கிறது எனக்குரியது, இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனா பொதுவாக என்னதான் நமக்கு வசனத்தை நாம அறிஞ்சிருந்தாலும், தெரிஞ்சிருந்தாலும், புரிஞ்சிருந்தாலும், நம்ம வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில கையாடுறதுல இருக்கு, அங்கேதான் நம்முடைய வளர்ச்சி அல்லது முதிர்ச்சி. பழி வாங்கிறது எனக்குரியது, நானே பதிவு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். தீமையோடு எதிர்த்து நிற்காதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்ப ஆண்டவர் நீங்க சொல்றதுடா, ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடைமுறைகள், நாம் கைய காரியங்களை கையாளுகிற விதங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்குமாக இருந்தால், சத்துருக்களும் நம்மோடு சமாதானமாகும்படி செய்வார் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். சோ நம்முடைய மாமிசம் இலகுவிலை இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காது. ஏன்னா இப்ப பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்துல கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுன்ற மாதிரி தான் சில நேரத்தில் நாம எப்படி யோசிக்க பார்க்கணும் மாமிசத்தை. ஏன்னா நம்முடைய ஒரிஜினல் சுபாவம் அதுதான், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அதான் நம்முடைய ஒரிஜினல் சுபாவம், மாமிச சுபாவம் அதுதான். ஆனா இப்ப தேவகுமார நமக்குள்ள வந்த போதும், இப்ப நமக்குள்ள தேவ சுபாவம், தெய்வீக சுபாவம், நேச்சர் ஆஃப் காட், த டிவைன் நேச்சர், அது நமக்குள்ள வருது. அது எந்த அளவுக்கு நமக்குள்ளே செயல்படுத்துறதாக இருந்தால், எந்த அளவுக்கு நாம தேவோட வார்த்தைகளை கை கொள்றோமோ, அதை நான் போன முறைக்க சொன்னேன், நமக்கு வரங்கள் இல்லாட்டாலும் என்ன வசனம் இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு வரங்கள் இல்லாட்டாலும் வசனம் இருக்குது. காரியங்களை நிதானித்து பார்க்க, காரியங்களை நிதானித்து பார்க்க, டிசைன் பண்றதுக்கு, பகுத்தறிவதற்கு தேவன் கொடுத்த வசனம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக, ஆண்டவர் வானமும் பூமி அழிந்து போகும் என்ற வார்த்தைகளுக்காக அழியாது ஒழியாது என்றார் ஆண்டவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. இந்த வசனத்துப்படிதான் நம்மை நியாயம் செய்ய போறாரு. சோ இதன்படிதான் நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பழி வாங்க கூடாது, நாம் பொறுமையோடு நாம இருப்பமாக இருந்தால் தேவன் நம் பக்கத்தில் இருந்து நமக்காக யுத்தப்படுவார். மாறாக நாம் பழி வாங்குவோமாக இருந்தால், நாம் தீமையோடு எதிர்த்து நிற்போமாக இருந்தால், ஒருவேளை நம்மிடத்துல நியாயம் இருக்கல, நான் ரைட்டு, அவர் ரோங்கு, அவர் ரைட்டு, நான் ரோங்கு, இதெல்லாம் அவர் தான் பிரதான என்ன நியாயாதிபதி, பட்சவாதம் இல்லாத, ஓசைக்கு விரோதமாக என்ன 12 அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, ஆரோனும் பெரியார் வேற யாரும் பேசியிருந்தாலும் பரவாயில்லை, சொந்த சகோதரர்கள் அவருக்கு விரோதமாக பேசுவார், அவருடைய வளர்ச்சி, அவருடைய முதிர்ச்சி, ஒரு வார்த்தை கூட அவர் பேசுவார். அவன் மௌனமாக இருந்தபடியால் தேவனுடைய மௌனம் கலைந்தது. மோசே தன்னுடைய நியாயத்துக்காக வாய் திறந்து அவர்களோடு வாக்குவாதம் பட்டிருப்பாராக இருந்தால், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி ஆண்டவர் மௌனமாக இருப்பார். அவனுக்கு தெரியும் தன் தேவன் எப்படிப்பட்ட. ஆகவே இவைகள் பேச என்னெல்லாம் பேசினாங்களோ எல்லாத்தையும் பொறுமையோடு கேட்டுக்கொண்டார். யாரோ வந்தது, தேவன் கூப்பிட்டார். நடந்த காரியத்தை நாம் அறியும். இன்றைக்கும் அந்த தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் இருக்கிறவனாகவே இருக்கிறேன், நான் கத்தர், நான் மாறுவதில்லை. 3:6 மல்கே வாசி, இவரே 13:8 படிக்கும், இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்றும், ஹி வில் நெவர் சேஞ்ச், நெவர் சேஞ்ச், யெஸ்டர்டே, டுடே, எவர் அண்ட் ஃபார் எவர். மாறும் உலகளே, நமக்கு மாறாத ஒரு தேவன் உண்டு. மனுஷன் தான் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருப்பார். ஒரு நாளைக்கு சிரிப்பா, ஒரு நாளைக்கு முறைப்பான், ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி இருப்பார். என்னதான் இருந்தாலும் மனுஷன் மனுஷன் தான் இல்லையா. அந்த ஆடு சுடர், நான் கத்தர், நான் மாறாது, ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களை சுமாறுபடி ஆண்டோட வசனம் ஒருபோது தவறாது, ஒருபோது தவறாது. தேவனுடைய வசனம் தவறாது தவறாது தவறாது. நம்முடைய வழிகள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடைமுறைகள், அது நாம் ஊழிய செய்கிற விதங்கள், பட்டவர் இனித்து அது தேவனுக்கு பிரியமாக இருக்குதா, இவைகளை குறித்து யோசிக்கிறவ யாரு? ஏதோ உலக வேலைகள் செய்யறது போல ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு போயிடக்கூடாது பாருங்க. அல்லது நாட்டுகளும் ஆராதனைக்கு வந்து விட்டால் மட்டும் போதும் மட்டும் நாம நினைச்சிடக்கூடாது பாருங்க. நம்முடைய வழிகளை நாம சீர்தூக்கி பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையை நாம சீர்தூக்கி பார்க்கணும். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழிகட்டத்தில் உண்டோ, நீ விரும்பாத காரியங்கள் ஏதாவது என் வாழ்க்கையில உண்டோ, ஆண்டவரே நீர் வெறுக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் ஏதாவது என் வாழ்வில் உண்டோ, நீர் என்னை காண்கிற தேவன் அல்லவா? The Lord who sees me, நீர் என்னை காண்கிற தேவன். என் வழியான தோட்டத்தை மாத்திரமல்ல, என் உள்ளான உணர்வுகள் எண்ணங்கள் தூரத்திலிருந்து அருகிற உடைய இமைகளை என்னை சோதித்தறியதெல்லாம் சங்கீதத்தில் வாசிக்கிறேன். அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக எல்லாம் மறைவும் அப்பட்டமாக இருக்கிறபடியால் ஆண்டவருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது நல்லது. இந்த மறைச்சி ஒளிச்சி கள்ள வேலைகள் ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள். பி எ டிரான்ஸ்பரன்ட். திறந்த புத்தகம், எழுதப்பட்ட நிருபம், பைபிள் சொல்லும். Somebody can read me. மற்றவர்கள் என்னை வாசிக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையை பார்க்கட்டும், படிக்கட்டும். ஒளிவு மறைவுகள், கள்ள குணங்கள், கபடமான காரியங்கள் கத்தர் அறுவருக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிற சமான உள்ளத்தில் இருக்காது, இருக்காது, இருக்காது. Maybe they can laugh, but they don't have peace. They just given by the Lord. மூன்றாவது காரியம் சீக்கிரம் போகும். ஏசாயா 26, சீக்கிரமா. ஏசா 26 அதிகாரம் மூன்றாவது படி. ஏசாய 26 அதிகாரம் மூன்றாம் வசனம். முதலாவது, கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கவனித்து பார்க்கணும். இரண்டாவது, நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். மூணாவது படி, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் எப்படி இருக்கு? பூரண சமாதானம், குறைவில்லாத சமாதானம் காத்துக்கொள்ள. யாரை காத்துக்கொள்வாரா? அவருக்கு உறுதியாய் பற்றி கொண்டவர்கள், அவரையே நம்பி இருக்கிறவர்கள். மூணாவது காரியம், தேவனுடைய பிள்ளைகள் சமாதானமாக வேண்டுமாக இருந்தால் எந்த சூழ்நிலை நாம் கர்த்தரை நம்பணும். நெருக்கடிகள் வரும், துன்பங்கள் வரும், வேதனைகள் வரும், புரிந்து கொள்ளாத நிலைமைகள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். உண்மைதான், உண்மைதான். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் என் தேவன் உயிரோடு இருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவர் உயிரோடு இருக்க, என்னை விசாரிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து அவருக்கு காத்திருக்கவர்களுக்குள்ளே தேவனுடைய சமாதானம். சத்தியத்துப்படி நாங்கள் சொல்றீங்க, உண்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியா. அவங்க தங்கள் புத்திய சொந்த புத்திய ஒருவரை படிச்சிருக்கலாம், அந்த டேலண்டட் பர்சனாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் தங்களை நம்ப மாட்டாங்க. உன் சுய புத்தி மேல சாயாது என்று ஆண்டவர் தான் நமக்கு தெளிவாய் சொல்லி வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு சுய புத்தியில சாய்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு, அது தேவன் ஒரு நாளைக்கு விசாரிப்பார். ஆகவே நானும் சொல்றேன் கேளுங்க, உண்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்களும் உண்மையே நம்பி இருக்கவர்களுக்கும் உம்முடைய சமாதானத்தை நீ கொடுக்கிறேன்னு சொல்லி வேதனை வாசிக்கிறோம். ஆகவே எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்றதை கவனிங்க, எந்த சூழ்நிலையும் நம்ம கர்த்தரை நம்பணும். மனுஷனை நம்புகிறது வெறுதா, ஆனா தேவனை நம்புறது நமக்கு தேவ சமாதானத்தை கொண்டு வரும். ஆகவே ஒருவரை நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில நெருக்கடிகள் துன்பங்கள் வந்தபோது நாம் கர்த்தரை நம்பாமல் நம்மை நம்பியிருக்கலாம், நம்முடைய திறமைகளை நம்பியிருக்கலாம், அது நம்முடைய கடந்த கால அனுபவங்களை முந்தி நான் அப்படி செஞ்சேனே, இந்த முறையும் அப்படி செஞ்சு செய்யலாமே என்று சொல்லி நம்முடைய சொந்த புத்தியில நாம சந்திருக்கலாம், அல்லது மற்றவர்களை நம்பியிருக்கலாம். அவைகளை விட்டு நாம் மனம் திரும்பி எந்த சூழ்நிலை கர்த்தாவே உண்மை நம்ப எனக்கு கருவைதான். கர்த்தரை நம்புகிறவன் பூர்ண சமாதத்தோடு வாழ. இன்னைக்கு பணத்தை நம்புறவன் பட்டு போவார், படிப்பை நம்புறவன் கெட்டு போவார், ஆனா கர்த்தரை நம்புறவனோ வாழுகிறவனாக இருப்பான். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாது ஸ்தோத்திரம். நன்றி தகவலை துதிகிறோம் சோதரிகள் நேரம்பறபடியா. அடுத்த காலத்தில் நாம பார்ப்போமே ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 4:6 சீக்கிரம் படிங்க. பிலிப்பியர் 4:6-7
ஒன்றுக்கும்
கவலைப்படாமல்
எல்லாவற்றையும்
குறித்து
உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு
தெரியப்படுத்துங்கள்.
அப்பொழுது
எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்
உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
What a promise of God. Think about that. இங்க மாத்திரம் இந்த வசனத்துலதான் நான் பாக்குறேன், எல்லா புத்திக்கும் மேலான தேவசமா, மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட தேவசமா. அட அட அட, யார் இதை தர முடியும்? எந்த மனுஷன் இதை கொடுக்க முடியும்? மனித புத்திக்கு அறிவுக்கு அப்பாற்பட்ட தேவன் கொடுக்கிற சமாதம் அது யாருக்கு என்றால், எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு செபத்துல வேண்டுதல் தெரியப்படுத்து, மன்றாட்டுகள் விண்ணப்பங்கள்ல தேவ சமூகத்துக்கு கொண்டு போ. குறைவுகளோ துன்பங்களோ பாதிப்புகளோ வேதனைகளோ தேவைகளோ மற்றவர் இனத்தை தேவ சமூகத்துக்கு கொண்டு போ. எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடு அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ நம்ம சுத்தி பிரச்சனைகள் இருக்கலாம். Listen to me please. நம்மை சுத்தி பிரச்சனைகள் இருக்கலாம், நம்மை சுத்தி நெருக்கடிகள் இருக்கலாம், நம்மை சுத்தி கஷ்டங்கள் இருக்கலாம். அவைகள் யதார்த்தம், அவைகள் உண்மை. ஆனால் நாம் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெபத்திலே கர்த்தருக்கு தெரியப்படுத்தி அவருக்கு காத்திருப்போமாக இருந்தால், வேத சொல்றது எல்லா புத்திக்கும் நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்ட தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்து. சிலவேளை மற்றவர்களால நம்முடைய சமாதானம் கெட்டு போறது உண்டு. நாம மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்விலே இடங்கள் இழவுட்டு சம்படி டு ஸ்டீல் யுவர் ஜோய் ஹேஸ் கிவன் பை த லோர்ட் ஃப்ரீலி. ஆண்டவர் நமக்கு இலவசமாய் கிருபையாய் கொடுத்த சமாதானத்தை மற்றவர்கள் கெடுத்து போறதுக்கு நாம இடம் கொடுக்கிறோமா? அல்லது தேவன் நமக்கு கொடுத்த சமாதானம் நாம காத்து கொள்றோமா? சில பேருக்கு நம்ம மற்றவர்களால் நம்முடைய சமாதானம் கெட்டு போறதுக்கு இடம் இருக்குது. ஆனா நாம் நம்மை தேவனுக்குள்ள காத்துக்கொள்ளணும், கர்த்தருடைய வசத்துப்படி நம்ம காத்துக்கொள்ளணும். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் தெரியப்படுத்தணும். செபத்தோடு கூடிய ஸ்தோத்திரத்தோடு கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது நாம் நம்முடைய நிலைமை அவர் அறிவார், நாம் போகிற வழி அவர் அறிவார், நம்முடைய தேவைகளை அவர் அறிவார், நம்முடைய வேதனைகளை அவர் அறிவார், நம்முடைய பிரச்சனைகள் அவர் அறிவார் என்பதை நாம் அறிந்தோமானால் அவைகளை தேவ சமூகத்தில் கொண்டு போய் வைத்து அவருக்கு தெரியப்படுத்தி அவரிடத்துல நாம் மன்றாடி அவருக்கு நாம் காத்திருக்கும் பொழுது வேத சொல்றது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதம் நம்முடைய இருதயத்தையும் சிந்திய கிறிஸ்து இயேசுவுக்கு. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம பிரச்சனை பத்து பேருக்கு போய் சொல்றது தப்பான. உண்மையான தேவனுடைய பிள்ளைகளோடு நம்ம ஜெப பங்காளிகளோடு சொல்லி ஜெபிக்கிறது தப்பு இல்லை. ஆனா முதல் நம்முடைய எண்ணம் எங்க போகணும்? மேல போகணும். பத்து பேருக்கு எடுத்து சொல்லிட்டு மலை வளவுடைய எல்லாத்தையும் அறுத்து கொட்டிட்டு அளந்து தள்ளிட்டு அதுக்கு பிறகு போய் ஆண்டவரே சொல்றது. இப்ப மனுஷன் முன்னுக்கும் தேவன் பின்னுக்கும் போயிட்டார். ஒரு படிப்பு நான் சொல்லப்படி சொல்ல, உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர் இந்த பிரச்சனை, உங்களுக்கு என்ன தெரியும் இந்த நெருக்கடி? உண்மைதான், எனக்கு தெரியாது. உண்மைதான், தெரிஞ்சவருக்கு தெரியுமே, எல்லாம் தெரிஞ்சவருக்கு எல்லாம் தெரியுமே. அவைதான் யோபு சொல்றாரு, நான் போகும்படியே அவர் அறிவார். அப்படின்னு அர்த்தம் என்ன? இன்றைக்கு என் வாழ்வில் நடக்கிற காரியங்கள் எனக்கு தெரியல, எனக்கு விளங்கல, எனக்கு புரியல, என்னால தாங்க முடியல, நான் போறபடி நெருக்கமா இருக்குது, துன்பமா இருக்குது, கஷ்டமா இருக்குது, வேதனையா இருக்குது, தாங்க கொள்ள முடியும். ஆனால் அவர் அறிவார், அறிய வேண்டியவர் அறிவார். நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன். ரட்சிக்கப்பட்ட தேவோட பிள்ளைகளுக்கு பிரச்சனைகளே இல்லை, கஷ்ட துன்பங்களே இல்லை. யார் சொல்லுது? அப்படி யார் சொல்லி நம்பாது? காடானாலும் வேடானாலும் கத்த நம்மோடு இருக்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகிறதில்லை, உன்னை கைவிடுது நமக்கு சொல்லியிருக்கிறாரு. ஒரு மனுஷன் சொல்லியிருந்தா அவன் சொல்லுவான், சொன்னபடி செய்யா போவான். ஆனா கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கார், நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னுடைய ஜெப நேரங்களில் அதிகமாக நான் வாக்கு தத்தங்களை பயன்படுத்துகிறேன். கர்த்தருக்கு முன்பாக சொல்றேன், ஏன்னா எழுதப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் ஒருபோதும் மாறார். அவைகளை பிடிச்சு நாம ஜெபிக்கிற ஜெபங்கள் அவர்கள் மிகவும் பலம் உள்ளதாக இருக்கிறார். ஏன்னா இப்ப ஒரு நீதிமன்றத்தை நீங்க எடுத்துக்கொடுங்க, ஒரு கோர்ட் எடுத்துக்கொடுங்க, ஒரு கெரெக்ட் எடுத்துக்கொடுங்க, அங்க என்ன நடக்குது பாருங்க. அங்கே வக்கீல் என்ன செய்யறான்? சட்டத்தின் படிதான் அவன் வாதாடுறான். ஜட்ஜ் சட்டத்தின் படிதான் தீர்ப்பு கொடுக்கிறான். சட்டம் தான் காரியம் நடப்பு. அதுபோல கர்த்தராக நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள், கர்த்தாவை இப்படி சொல்லியிருக்கிறேன், இப்படி சொல்லியிருக்க, இப்படி செய்ய, அப்படி நாம வாக்கு தத்தங்களை கொண்டு தேவ சமூகத்தில் அவைகளை உரிமை பாராட்டி நாம ஜெபிக்கிற போது நம்முடைய ஜெபம் மிகவும் பலம் உள்ளதாக, அது பிசாசின் தடைகளை உடைக்கிறது, அந்தரங்க அசுத்தமான கிரியைகள் எல்லாம் தகர்த்தறிகிறது. பாருங்க, இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலமில ஆவிக்குரிய மண்டலத்திலே ஒரு பெரிய தாக்கத்தையே கொண்டு வருதுப்பார். நாம் கண்களால காணாத அநேக காரியங்கள் சம்திங் ஹேப்பனிங் ஆவிக்குரிய மண்டலத்தில், நம்முடைய கண்களால காணாத பல காரியங்கள் நடக்குது சம்பவிக்குது. அப்ப நான் வாக்குத்தத்தங்களை பிடித்து தேவ ஆவி பலத்தில் செபிக்கிற போது அங்கே தேவன் கிரியைகளை நடப்பிக்கிறது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. கத்தரிசு நான் காண்கிறதை தான் நம்புவேன்னு சொன்ன அவனை போல சுத்தமிட்டா ஒருத்தரும் இல்லை. விசுவாசம் என்பது நம்பப்படுவது உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம் நம்பப்படுவது உறுதி. தட் இஸ் ஃபெய்த். ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் நாமத்தில் எங்கே கூடியிருக்கார்களோ அங்கே மத்திய நான் இருக்கிறேன்னு ஆண்டவரே சொல்லியிருக்காரு. இப்ப நாம இயேசுவை யாராவது கண்ணால பாக்குறோமோ? ஆனா ஏன் சொல்றாரு, ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்தில் எங்கே கூடியிருக்கோ அங்கே மத்திய நான் இருக்கிறேன். இப்ப நான் அவரை கண்ணால பாக்கிறேன், ஆகவே இயேசு இங்க இல்லைன்னு நான் சொல்ல முடியுமோ? அப்ப நாம என்ன அடிப்படை நாம கூடுறோம்? இது யார்கிட்ட சபை, யார்கிட்ட சுதந்திரம், யாரை தேடி வருகிறோம்? ஆகவே ஆண்டவர் இயேசு சபையிலே எழுந்தள்ளி இருக்கிறார். ஆண்டவர் இயேசு நம்மத்திலே இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறார். அவரை ரெஸ்பெக்ட் பண்றோம், அவரை தொழுது கொள்ள வருகிறோம், அவருடைய வசனத்தை கேட்க வருகிறோம், அவருக்கு அர்ப்பணிக்க வருகிறோம். இது சபை கர்த்தருடைய தன்னுடைய ரத்தத்தினால சம்பாதித்த மந்தைகள். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட மந்தைகள் என்று வேதம் சொல்ல கர்த்தருடைய நாமத்தை சொல்றேன். கருமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்விலே நடக்கிற எதுவாக இருந்தாலும் அதை தேவ சமூகத்தை கொண்டு போறது நல்லது. கத்திடத்தில் வைத்து நாம மண்டாடுறது நல்லது. ஒருவேளை நமக்கு நான் சில நேரத்தில் சொல்லு ஆண்டவர் பார்த்த ஆண்டவரே இந்த காரியத்துக்காக எனக்கு எப்படி ஜெபிக்கிறது தெரியல, இப்படி சொல்லுவேன் சில கத்திரமா சில நேரத்தில். ஏன்னா எல்லா பிரச்சனைகளையும் ஆராய்ந்து பார்க்கிற அளவுக்கு நமக்கு அறிவில்லை. எனக்கு அப்படி இல்லை, வெளிப்படை ஆண்டவர் கூட சொல்றேன். அவனு ஆண்டோட சொல்லு ஆண்டவரே இந்த காரியத்துக்காக எனக்கு எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல, ஆனா உமக்கு தெரியும் உணவுகளின் அறிவியல். தயவு செய்து இந்த காரியத்தை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, விசாரிங்க, அப்படியே ஆண்டவர் சொல்லுவேன். என் கருமான தேவனுடைய பிள்ளைகளை, பட்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தார் அதை தேவ சமூகத்தில் நம்ம கொண்டு வரதுனா ஏந்தால் கத்தரை நம்ம நம்புகிறோம். அவிடத்திலிருந்து நமக்கு உத்தாசை வரும், அவிடத்திலிருந்து நமக்கு உதவி வரும். நாம் எப்படியும் தேவோட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து கண்ண மூடு நாளும் வரைக்கும் அவட பிள்ளைகளாகவே நாம இருக்கோம். நமக்குள்ளே மாற்றங்கள் வேண்டும், மனத்திரும்புகள் வேண்டும், அது தேவ ஆவினால் நமக்குள்ளே உண்டாகும். ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவோட பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழவேணும். நான் சொன்ன காரியங்கள் நம்முடைய வாழ்விலே இல்லாத பட்சத்தில் தேவோட பிள்ளைகளும் சமாதானம் இல்லாமல் வாழுகிற சூழ்நிலை உண்டாகும். ஒருவேளை நீங்க உட்கார்ந்திருக்க யாராவது ரட்சிக்கப்பட்டது பாரு, வாழ்க்கையிலே நிம்மதியிலே சமாதானம் இல்லை என்று சொல்லி சொல்லுவீர்களா இருந்தால் நான் சொன்ன காரியத்தை தயவு செய்து செய்து கொள்ளுங்கள். கலக்கம், குழப்பம், பயம், பீதி, வேதனை, நம்பிக்கை இல்லாத தன்மை, வறுப்பு, இவைகள் சமாதானம் இல்லாமையின் பிரதிபலிப்பு. எங்கே கலக்கம் இருக்குதோ அங்கே சமாதானம் இருக்காது, எங்கே குழப்பம் இருக்குதோ அங்கே நிம்மதி இருக்காது, எங்கே பயம் பீதி இருக்கிறதோ அங்கே மெய்யான சமாதானம் இருக்காது, எங்கே வேதனை வெறுப்பு இருக்கிறதோ அங்கே மெய்யான சமாதானம் இருக்காது, எங்கே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இருக்கிறதோ அங்க சமாதானம் இருக்காது. இந்த வரையே இந்த உலகத்துல பாபிசத்த இந்த நாட்கள்ல அற்புதங்களை செய்த பிற்பாடு அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், சபாதாரத்தோட போனார் கோவிட் பீஸ் இருவங்களை வாசிக்கும் பொழுது தேவ சபாதார தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக சொல்லி தேவ மனிதர்கள் வாழ்த்துறது நான் பார்க்க கொடுத்தார். தேகாரிபான தேவன பிள்ளைகளே பூமியிலே சபாதாரம் என்று தேவதூதர்களால் சொல்லப்பட்டு இன்னைக்கு உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது காரணம் சமாதானத்தின் காரணமாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறியாமல் இருக்குது. இன்னும் அறைகள் அறிந்தும் அவரை நிராகரித்தபடியால் அவர்கள் சமாதானம் இல்லாமல் வாழ்றார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் சமாதானம் இல்லாமல் வாழ்வதற்குரிய காரணங்கள் என்னென்னு சொல்லி சொல்லப்பட்டு நாம் பார்த்தோம். என்ன எது இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்குது. ஆவிதான் தன் சொந்த குமாரனை நமக்காக அவர் தந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோபடுமா சாலிவோல் சேட்டர் பிளேஸ்.